From the Conference Center at Temple Square in Salt Lake City, we bring you the General Priesthood Session of the 186th Annual General Conference of The Church of Jesus Christ of Latter-day Saints. Music for this session is provided by a choir of students attending the Logan, Utah Institute of Religion. President Dieter F. Uchtdorf, Second Counselor in the First Presidency of the Church, will conduct this session.
My dear brethren,
என் அன்பான சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிற்கால பரிசுத்தவான்களின் 186th பொது மாநாட்டின் ஆசாரிவ கூட்டத்துடன் உங்களை அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் தலைவர் மான்சன் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்துமாறு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த கூட்ட நிகழ்ச்சி செயற்கோள் வாயிலாக உலகத்தில் பல இடங்களில் உள்ள ஆசாரிய உத்தவத்தையுடைய எல்லோருக்கும் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த கூட்டத்திற்கான இசை ஆலன் எம் மேத்யூஸ் மற்றும் எரிக் ஸ்டாஃபர் அவருடன் சேர்ந்து கிளே ஆண்டர்சன் அவர்கள் ஆர்கன் இசையுடன் லோகன் யூட்டா மத போதனை பள்ளியின் மாணவர் ஆசாரிய உத்தவ சேர்த்திசை குழுவினால் அளிக்கப்படுகிறது என்ற பாடலை செயற்குழுவர் இந்த கூட்டத்தை தொடங்கி ஆரம்பிப்பார். எலும்புதனாவின் குழுவர் எல்டர் ஸ்டான்லி ஜி ஏலிஸ் அவர்கள் இந்த கூட்டத்திற்கான துவக்க ஜெபை செய்வார்கள்.
Our dear Heavenly Father,
பரலோகத்தில் எங்கள் பிரியமான பிதாவே, நாங்கள் உம்மை நேசிக்கின்றோம். தங்களுடைய ஒரே திருக்குமரனாக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நேசிக்கின்றோம். பிதாவே, நாங்கள் தாழ்மையுடையவர்களாக இருக்கின்றோம். உங்கள் தங்களுடைய ஆசாரி உத்தவத்தை தாங்குவதற்காக, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் தாழ்மையுடையவர்களாக இருக்கின்றோம். தலைவர்கள் மற்றும் பிரதம தலைவர்கள் இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஆலோசனைகளை நாங்கள் அறிந்து, இங்கு கற்றுக் கொடுப்பவர்கள் அவர்களை ஆசீர்வதித்து, பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு மேன்மைப்படுத்தவும். நாங்கள் இன்னும் சந்தோஷமாக அதை பெற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமென்.
The choir will now favor us with
என்ற பாடலை தேரிசைக்குழுவினர் பாடுவார்கள். பாடல் முடிந்த பின்னர் 12 அப்போஸ்தல தலைவர் குழுவினர் தலைவர் ரசல் எம் நெல்சன் அவர்கள் பேச கேட்போம். அவரை தொடர்ந்து இளம் வாலிபர் பொது தலைவர் சகோதரர் ஸ்டீஃபன் டபிள்யூ ஹோவன் அவர்கள் பேசுவார்கள்.
Jesus.
6 மாதங்களுக்கு முன்பு அக்டோபர் 2015 மாநாட்டிலே கடவுளுடைய பெண்டிராக திருச்சபையின் சகோதரிகளுடைய தெய்வீக பங்கை குறித்து பேசினேன். இப்பொழுது சகோதரர்களே, கடவுளுடைய மனிதராக உங்களுடைய பங்கை குறித்து பேச விரும்புகிறேன். நான் உலகின் பல பங்கு பாகங்களில் பயணம் செய்யும் போது இத்திருச்சபையின் ஆண்கள் சிறுவர்கள் ஆகிய உங்களுடைய நல்ல பண்புகளின் சத்தியத்தை குறித்து ஆச்சரியமடைகிறேன். நீங்கள் குணமாக்கிய இதயங்களையும் முன்னேற்றிய உயிர்களையும் எண்ணி முடிப்பது என்பது ஒரு சுலபமான காரியம் அல்ல. கடந்த மாநாட்டு உரையிலே ஒரு இருதய அறுவை நிபுணராக எவ்வாறு ஒரு இளம் சகோதரிகளின் உயிர்களை காப்பாற்ற முடியவில்லை என்று என்னுடைய ஒரு அனுபவத்தை பற்றி கூறியிருந்தேன். அந்த குழந்தைகளின் தந்தையின் அனுமதியுடன் அந்த குடும்பத்தை பற்றி மேலும் சொல்ல விரும்புகிறேன். ரூத் மற்றும் ஜிம்மி ஹாட்ஃபீல்ட் அவர்கள் குடும்பத்தில் 3 குழந்தைகள் பிறவிலேயே இதய நோய் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள். அவர்களுடைய முதல் மகன் ஒரு குறிப்பிட்ட மருத்துவ ஆய்வு செய்யப்படாமல் இறந்து போனார். அந்த பெற்றோர் தங்களுடைய 2 பெண் குழந்தைகளான லாரல் லைன் மற்றும் அவளுடைய இளைய சகோதரி கேல் லைன் ஆகியோருக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்ட போது நான் அந்த கட்டத்தில் இந்த காரியத்தில் பிரவேசித்தேன். அந்த 2 பெண்களும் அறுவை சிகிச்சைக்கு பிறகு இறந்து போனது போது நான் மனமுடைந்து போனேன். ரூத் மற்றும் ஜிம்மி ஆகியோரும் ஆவிக்குரிய வகையில் பலவீனப்பட்டார்கள் என்பது புரிந்தது. மேலும் அவர்கள் என் மீதும் திருச்சபையின் மீதும் தொடர்ந்த கோப உணர்வு உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை அறிந்தேன். இந்த நிலைமை குறித்து நான் மனம் நொந்து ஹாட்ஃபீல்ட் குடும்பத்தாருக்காக வருந்தினேன். பலமுறை அவர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் வெற்றி கிட்டவில்லை. பின்பு கடந்த மே மாதம் ஒரு இரவில் திரைக்கு பின்னால் இருக்கும் அந்த 2 இளம் பெண்களினால் நான் தட்டி எழுப்பப்பட்டேன். நான் என் சரீர ஆவியங்களின் உணர்வுகளால் பார்க்கவோ கேட்கவோ முடியாத போதிலும் நான் அவர்களின் இருதலை உணர்ந்தேன். ஆவிக்குற வகையில் நான் அவர்களின் வேண்டுதலை கேட்க முடிந்தது. அவர்களுடைய வார்த்தைகள் சுருக்கமானதாகவும் தெளிவாகவும் இருந்தன. சகோதரர் நெல்சன் அவர்களே, நாங்கள் யாருடனும் இணைக்கப்படாமல் இருக்கிறோம். உங்களால் எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா என்பதாய் மட்டுமே இருந்தது. அதற்கு பின் குறுகிய சமயத்தில் அவர்களுடைய தாயார் இறந்து போனது குறித்து கேள்விப்பட்டேன். ஆனால் அவர்களுடைய தந்தையும் இளைய சகோதரனும் உயிருடன் இருப்பதை அறிந்தேன். லாரல் லேன் அண்ட் கேல் லேன் அவர்களுடைய வேண்டுதலினால் ஊக்குவிக்கப்பட்டவனாய் அவர்களுடைய தந்தையுடன் தொடர்பு கொள்ள முயற்சித்தேன். அவர் தம் மகன் ஷானுடன் வாழ்ந்து வருவதையும் அறிந்தேன். இந்த முறை அவர்கள் என்னை சந்திக்க மனதுள்ளவர்களாயிருந்தனர். ஜூன் மாதம் நான் 88 வயதான ஜிம்மியின் முன்பாக மண்டியிட்டு அவருடன் ஒரு இதயபூர்வமாக பேசினேன். நான் அவர்களுடைய பெண்களின் வேண்டுதலை குறித்து பேசி அவர்கள் குடும்பத்தின் ஒருங்கிணைப்பதற்கான நியமங்களை செய்ய விரும்புவதை ஒரு பெரும் மரியாதைக்குரிய செயலாக கருதுவேன் என தெரிவித்தேன். அவர்கள் இருவரும் ஆலய பேறுகளை ஒருபோதும் பெறாதவர்கள் ஆனதால் ஷானன் ஜிமி ஆகிய அவர்கள் இருவருக்கும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க தகுதி உள்ளவர்கள் ஆவதற்கு அதிக காலமும் முயற்சியும் தேவை என்பதை விளக்கினேன். இந்த சந்திப்பின் போது கர்த்தருடைய ஆவி வல்லமையாக அங்கே இருந்ததை உணர்ந்தோம். ஜிம்மி மற்றும் ஷான் ஆகியோர் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டனர். நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அவர்கள் தங்களுடைய பிணிய தலைவர், ஆயர், இல்ல போதகர்கள், ஊழிய தலைவர், இளம் ஊழியர்கள் மற்றும் ஒரு மூத்த ஊழிய தம்பதியினரிடமும் விடாமுயற்சியுடன் உழைத்தார்கள். அதன் பின்னர் குறுகிய காலத்திலேயே ரூத் மற்றும் ஜிம்மியையும் அவர்கள் 4 குழந்தைகளுடன் பேசன் யூட்டா ஆலயத்தில் ஒருங்கிணைக்கும் ஒரு ஆழ்ந்த பெரும் பாக்கியம் பெற்றேன். இந்த ஒரு ஊக்குவிக்கும் ஆவிக்குரிய அனுபவத்தில் பங்கு பெற்ற போது நானும் வெண்டியும் அழுதோம். அந்த நாளிலே பல இதயங்கள் குணமாக்கப்பட்டன. இந்த நிகழ்வை நான் எண்ணி பார்க்கையில் ஜிம்மி அண்ட் ஷான் ஆகிய இருவரை குறித்து அவர்கள் என்ன செய்ய மனத்துள்ளவர்களாக இருந்தனர் என்பதை எண்ணி வேந்தேன். அவர்கள் எனக்கு ஊக்கமளிக்கும் கதாநாயகர்களாய் போல் கதாநாயகர்கள் போல் இருந்தார்கள். என் இதயத்தில் ஆசை என்று ஏதாவது ஒன்று இருக்கும் என்றால் அது சபையில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் இளம் வாலிபர்களும் இந்த தந்தை மகன் ஆகிய இருவரை போல தங்களுடைய தைரியம் வல்லமை மற்றும் பணிவை செயலாற்றி கட்ட வேண்டும் என்பதே ஆகும். அவர்கள் மன்னிக்கும் பழைய காயங்களை விட்டு கொடுக்கவும் மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரணம் அவர்களை தூய்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி அவர்களுடைய ஆசாரியத்துவ தலைவர்களின் வழிநடத்தலுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவும் மனதுள்ளவர்களாய் இருந்தனர். தேவனுடைய முறைமையின் படியான பரிசுத்த ஆசாரியத்துவத்தை தரித்து கொள்ள ஒவ்வொருவரும் மனதுள்ளவர்களாய் இருந்தனர். தாங்கிக் கொள்வது என்பது ஒரு பாரத்தை சுமப்பதற்கு ஈடானது. ஆசாரியத்துவத்தை தாங்கிக் கொள்வது என்பது தேவனுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் ஏற்கும் ஒரு பரிசுத்த நம்பிக்கையாயிருக்கிறது. இதை எண்ணி பாருங்கள். நம்மேல் சுமத்தப்பட்ட ஆசாரியத்துவம் தேவன் இந்த எண்ணிக்கை அற்ற உலகங்களையும் வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கும் ஆள்வதற்கும் அவருக்கு கீழ்ப்படைந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்துதலுக்கும் பயன்படுத்திய அதே வல்லமையும் அதிகாரமுமாயிருக்கிறது. சமீபத்தில் நானும் வெண்டியும் ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தோம். அங்கு ஆர்கன் வாசிப்பவர் ஆரம்ப கீதத்தை வாசிக்க தயாராக இருந்தார். அவருடைய கண்கள் சங்கீதத்தையும் அவர்கள் கரங்கள் கீபோர்ட் மீதும் இருந்தன. ஆனால் அவர் விசைகளை அழுத்திய போது சத்தம் ஏதும் வரவில்லை. நான் வெண்டியுடன் அவருக்கு மின்சக்தி இல்லை என்று மெதுவாக சொன்னேன். ஏதோ ஒன்று அந்த ஆர்கனுக்கு வரவேண்டிய மின்சக்தியை தடுத்து விட்டது என்று நான் எண்ணினேன். ஏன் சகோதரர்களே, என் சகோதரர்களே, இந்த வகையில் ஆசாரித்துவ அதிகாரம் பெற்ற அநேகர் சோம்பல், நேர்மையின்மை, பெருமை, ஒழுக்கமின்மை, வேலையில் மூழ்கி கிடப்பது ஆகியவற்றால் தங்களுடைய வல்லமையின் ஓட்டத்தடையினால் ஆசாரித்துவ வல்லமை அற்றவர்களாய் உள்ளனர்.
Or preoccupation with things of the world. I fear that
ஆசாரியத்துவத்தை உடைய அநேகர் பரலோகத்தின் வல்லமையை அடைவதற்கு மிக குறைந்த அளவோ அல்லது அதனை வளர்த்து கொள்ள எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருப்பவர்களாக உள்ளனர். தூய்மையற்ற எண்ணங்கள், உணர்வுகள், நடத்தைகளால் தங்கள் மனைவிகளையும் குழந்தைகளையும் இழிவுபடுத்தி ஆசாரியத்துவ வல்லமையை தடுத்து நிறுத்துகிறவர்களாகவும் உள்ள அநேகரை குறித்து நான் கவலை கொண்டுள்ளேன். இரட்சகரின் வல்லமையை தாங்கி அநேகரை ஆசீர்வதிப்பதை காட்டிலும் என் சொந்த ஆசைகளை திருப்தி செய்வதை முக்கியமாக கருதுகிறேன் என்றவாறு அநேகர் தங்களுடைய தேர்ந்தெடுக்கும் உரிமையை சத்ருவுக்கு ஒப்பு கொடுத்து தங்களுடைய நடக்கைகளால் அதை காண்பிப்பது வருத்தத்திற்குரியது. சகோதரரே, நம்மிடையே உள்ள சிலர் ஒரு நாளில் திடீரென வெளிப்படைந்து ஆசாரித்துவ வல்லமை என்ன என்பதை உணரும் போது நாம் மிகவும் வருத்தக்கூடும். தேவனுடைய வல்லமையை பயன்படுத்த கற்பதை விட அவர்கள் மற்றவர்கள் மீதும் வேலையிலும் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த தேவையான வல்லமையை தேடி காலத்தை செலவு செய்தவர்களாகவும் இருந்ததை உணர்வார்கள். தலைவர் ஜார்ஜ் ஆல்பர்ட் ஸ்மித் அவர்கள் போதித்ததாவது, நம்முடைய வாழ்வின் நேரத்தை விருதாவாக கழித்து மேன்மைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமைக்கு கடந்து செல்லும்படியாக மட்டும் நாம் இவ்வுலகில் வைக்கப்படவில்லை. நாம் ஒவ்வொரு நாளும் இவ்வுலகிற்கு பின்னான வாழ்வில் நாம் அடைய வேண்டிய நிலைமைகள் என தேவன் எதிர்பார்க்கும் இடத்திற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக ஆகும்படி செய்ய வேண்டும். அப்ரஹாமின் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற வாய்ப்புடையவர்களாய் இருக்கையில் ஏசையாவை போல ஒரு பாத்திரம் கூழுக்காக இருப்பவர் எதை எல்லாத்தையும் விட்டுக் கொடுக்கிறவர்களாக ஒரு மனிதன் ஏன் இருக்க வேண்டும்? ஆசாரித்துவத்தை உடையவர்களாய் நமக்குரிய சலுகைகளுக்கு தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் என உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அவசரமாக மன்றாடுகிறேன். வருங்காலத்தில் ஆசாரித்துவத்தை சிரத்தையாக எடுத்துக்கொண்டு கர்த்தரால் போதிக்கப்படுவதை விடாமுயற்சியுடன் தேடுபவர்கள் மாத்திரமே ஆசீர்வதிக்கவும் வழிநடத்தவும் பாதுகாக்கவும் பலப்படுத்தவும் மற்றவர்களை குணமாக்கவும் உள்ள காரியங்களை செய்ய இயலும். ஆசாரித்துவ வல்லமையின் விலையை செலுத்தியவர்களே மாத்திரமே தான் விரும்புவோருக்கு அதிசயங்களை கொண்டு வரவும் தன்னுடைய திருமண வாழ்வையும் குடும்பத்தையும் இம்மைக்கும் நித்திய காலம் முழுவதிலும் காத்து கொள்ளவும் இயலும். இந்த வகையான வல்லமையை வளர்க்க நாம் செலுத்தும் விலைதான் என்ன? இரட்சகரின் மூத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஜோசப் ஸ்மித் மற்றும் ஆலிவர் கவுட்ரி ஆகியோருக்கு மெல்கிசேதேக் ஆசாரியத்துவத்தை அளிக்க ஜேம்ஸ் யோவானுடன் வந்த அதே பேதுரு நாம் தெய்வீக குணத்திற்கு உடன்பங்காளிகளாக வேண்டிய தன்மைகளை பற்றி அறிவித்திருக்கிறார். அவர் விசுவாசம், கற்பு, ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவபக்தி, தாழ்மையை மறந்துவிடாதீர்கள், அன்பு, ஜாக்கிரதை என்பவைகளையும் என்று கூறுகிறார். மேலும் தாழ்மையை மறந்துவிடார்கள். நீங்களும் நானும் எப்படி இந்த வகையான ஆவிக்குரிய இவுகளை வளர்த்து நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் குடும்ப அங்கத்தினர்கள், நண்பர்கள், உடன் வேலை செய்பவர்கள் எப்படி பார்ப்பார்கள் என நான் உங்களை கேட்கிறேன். இந்த வகையான குணங்கள் வளர்ச்சியடையும் போது நம்முடைய ஆசாரித்துவ வல்லமை மேம்பட்டதாக இருக்கும். நாம் வேறு எப்படி நம்முடைய ஆசாரித்துவ வல்லமையை அதிகப்படுத்தக்கூடும்? நாம் உண்மையாக இதயத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும். கடந்த வரப்போகிற நிகழ்வுகள் மற்றும் அவைகளுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் போன்றவற்றை மெதுவாக உரைத்தல் போன்று நாம் தேவனிடம் ஜெபிக்கும் ஜெபம் நமக்கு முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும் வல்லமையை தருகிறது. நாம் மேலும் அதிகமான வல்லமைக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க மனதுள்ளவர்களாயிருக்கிறீர்களா? கர்த்தர்தாமே அதை உங்களுக்கு போதிப்பார். நீங்கள் வேதவசனைகளை ஆராயவும், கிறிஸ்துவின் வார்த்தைகளை உண்டு மகிழவும், மேலும் அதிக வல்லமையை பெற அதிகம் ஊன்றி படிக்கவும் மனதுள்ளவர்களாயிருக்கிறீர்களா? உங்கள் மனைவியின் இதயம் உருகுவதை பார்க்க வேண்டுமெனில் நீங்கள் இணையதளத்திலே கிறிஸ்துவின் உபதேசங்களை படிப்பதையும் தேவ வசனங்களை படிப்பதையும் காணும்படி செய்யுங்கள். நீங்கள் ஆலயத்தில் வழக்கமாக ஆராதனை செய்ய விரும்புகிறவர்களாயிருக்கிறீர்களா? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த வீட்டிலே தம்முடைய சொந்த போதனைகளை தர விருப்பப்படுகிறார். நீங்கள் ஆசாரித்துவின் திறவுகோள்கள் அதிகாரம் மேல் மெல்கிசெடிக் முறையான ஆசாரித்துவத்தின் நியமங்களின் வல்லமையை ஆலயத்தில் உணரும் போது உங்கள் காரியங்களை குறித்து அவரிடம் கேட்டால் அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார் என்பதையும் கற்பனை செய்து பாருங்கள். பெருகினந்த ஆசாரித்துவத்தின் வல்லமை உங்களுடையதாக இருக்கக்கூடும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் தலைவர் மான்சன் அவர்களின் மாதிரியை பின்பற்ற மனதுள்ளவர்களாயிருக்கிறீர்களா? அநேக பத்தான் காலங்களாக அவர் எந்தவித முன்னோடியான திட்டமிடலின்றி ஆவியானவரின் ஏவுதலை மட்டும் பின்பற்றி ஒருவரின் வீட்டு வாசலை அடைந்த போது இறந்து போன எங்கள் பெண்ணுடைய நினைவினால் இன்று என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லது என்னுடைய பிறந்த நாள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கும்படியாக செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். உங்களுக்கு மேலும் அதிகமான ஆசாரித்துவ வல்லமை வேண்டுமெனால் உங்கள் மனைவியை நேசித்து அவர்களை அதிகம் கவனித்து பார்த்து கொண்டு அவர்களையும் அவர்களுடைய ஆலோசனைகளையும் தழுவிக்கொள்ளுங்கள். இது மிகையானதென்று கருதினால் நாம் வங்கி கணக்கின் இருப்பை அதிகப்படுத்துவதிலும் நம் வேலையில் முன்னேற்றத்தையும் கவலைப்படுவதை காட்டிலும் நாம் நம்முடைய மேலும் அதிகமான ஆசாரித்துவ வல்லமையை குறித்து அதிகம் கவலைப்பட்டால் நம்முடைய மனைவி பிள்ளைகளுடன் உள்ள உறவுகள் எப்படி மாறுபட்டதாக இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். நாம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்தினால் அவர் நமக்கு அவருடைய வல்லமையை அதிகரித்து அதனை அடையும்படி நமக்கு வழிகாட்டுவார். இந்த கடைசி காலங்களில் பூமி அதிர்ச்சிக்கு ஈடான தொல்லைகளும் நேரிடலாம் என்பதை அறிந்திருக்கிறோம். மனப்போராட்டங்கள், நிதி நிலைமை பற்றிய அல்லது ஆவிக்குரிய காரியங்களில் பூமி அதிர்ச்சிக்கு ஈடான காரியங்கள் தேரிடும் இடங்கள் நம் குடும்பங்களாய்க்கூட இருக்கலாம். ஆசாரியத்துவ வல்லமை கடலை அமர்த்தி உலகில் உள்ள முறிவுகளை குணமாக்கக்கூடும். ஆசாரியத்துவ வல்லமை மன முறிவுகளை குணமாக்கி நாம் விரும்புகிறவர்களின் மனங்களை அனுமதிப்படுத்தக்கூடும். அந்த வகையான ஆசாரியத்துவ வல்லமையை அடைந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க, உபவாசிக்க, படிக்க, தேட, ஆராதனை செய்ய மற்றும் தேவ மனிதர்களைப் போல சேவை செய்ய மனதுள்ளவர்களாயிருக்கிறோமா? இரண்டு இளம் சிறுமியர் தங்களுடைய குடும்பத்துடன் முத்திரையிட பேராவல் கொண்டதினால் அவர்களுடைய தந்தையும் சகோதரனும் பரிசுத்த மெல்கிசெதேக்கின் ஆசாரித்துவத்தின் விலையை செலுத்தும்படியாக மனதுள்ளவர்களாய் ஆனார்கள். என் சகோதரர்களே, மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் அளவிற்கு தேவனுடைய அதிகாரம் நமக்கு ஒரு பரிசுத்த பொறுப்பு ஆக அளிக்கப்பட்டுள்ளது. தேவனுடைய ஆசாரித்துவத்தை தாங்க தயார் நிலையிலும் ஆசாரித்துவத்தின் வல்லமையை அதிகரிக்க இந்த ஒரு விலையை கொடுக்க ஆவல் உள்ளவர்களாயும் இருக்க நாம் முன் தெரிந்து கொண்ட தேவனுடைய மனிதர்களாய் நாம் ஒவ்வொருவரும் எழுந்து நிற்போம். நாம் அந்த வல்லமையோடு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த உதவி செய்யலாம். இது இந்த நாட்களே நான் ஆதரித்து அன்பு கூறும் அவருடைய தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் அவர்களால் நடத்தப்படும் கர்த்தருடைய சபையாக உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவ்வாறு சாட்சியளிக்கிறேன். ஆமேன்.
When I was 12 years old,
12 வயதினுடனாய் இருந்தபோது என் தந்தை மலைகளில் ஒரு வேட்டைக்காக என்னை அழைத்துச் சென்றார். நாங்கள் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து எங்கள் குதிரைகளுக்கு சேணம் போட்டி முழுவதும் நிலம் இருளான அதிகாலை வேளையில் மலைப்பகுதியில் புறப்பட தயாரானோம். நான் என் தந்தையுடன் வேட்டைக்கு செல்ல மிக விரும்பிய போதிலும் அந்த சமயத்தில் சற்று பதத்துடன் இருப்பதை உணர்ந்தேன். இந்த மலைப்பகுதியில் இதற்கு முன்பு செல்லாத காரணத்தாலும் அங்கு அந்த வழியை ஏன் குறிப்பாக எதையுமே பார்க்க முடியாத நிலைகளில் இருந்தன. என் தந்தை வைத்திருந்த ஒரே ஒரு டார்ச் ஒளி விளக்கு அந்த மரங்களில் மீது மங்கலான ஒளி வீசு காட்சியை மட்டுமே நான் காண முடிந்தது. ஒருவேளை என் குதிரை சறுக்கி விழுந்துவிட்டால் தான் எங்கு போய்க் கொண்டிருக்கிறோம் என்பதை காணாவது அவரால் இயலுமா? ஆனால் ஒரு நினைவு எனக்கு அரிதில் ஆறுதல் அளித்தது. தான் எங்கு போய்க் கொண்டிருக்கிறோமே என்பதை ஏன் தந்தை அறிவார். எல்லாம் நல்லதுக்காகவே இருந்தது. காட்சியை சூரியன் உதயமானவுடன் நாங்கள் இருவரும் ஒரு அருமையான பகல் பொழுதை கழிந்திட்டோம். நாங்கள் வீடு திரும்ப தொடங்கும் போது எல்லாவற்றையும் மேலாக தனிப்பட்ட ஒரு நின்ற ஒரு மகத்தான ஒரு சாய்வான ஒரு மலசாரத்தை சுட்டி காட்டினார். அதுதான் வெண்டிரிட்ஜ் என்று கூறினார். காலம் கழிந்த பிறகு நானும் என் தந்தையும் வெண்டிரிட்ஜுக்கு செல்லலாம் என்று சொன்னோம். மறுபடியும் நாங்கள் எங்கள் குதிரைகளுக்கு சேணம் போட்டி மலைப்பகுதியை நோக்கி புறப்பட்டோம். நான் 30 வயதுனுடையவனாய் நன்கு குதிரை ஓட்டத்தை தெரிந்தவனாய் இருந்த போதிலும் 12 வயது பையன் போன்ற அதே பதட்டத்துடன் இருந்தேன். காட்சியை நாங்கள் வெண்டிரிட்ஜியின் உச்சியில் அடைந்தோம். அங்கிருந்து நான் காணும் மனதை சிலர்ப்பிப்பதாக இருந்தது. பின் வந்த ஆண்டுகளில் என் தந்தை என்னை வழிநடத்தி சென்றது போலாம். நான் அநேக தருணங்களில் என் பிள்ளைகளையும் மற்ற அநேக இளம் வாலிபர்களையும் வழிநடத்தி செல்லும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருந்தது. வாழ்ந்த தலைவர்கள் மாபெரும் தலைவர் யார் என்று நான் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? அதற்கு பதில் இயேசு கிறிஸ்து என்பது மட்டுமே இருக்க முடியும். வாழ்வதர்களின் மாபெரும் பின்பற்றவர் யார்? நான் உங்களை கேட்டால் உங்கள் பதில் இயேசு கிறிஸ்து தான் என்பதாய் மறுபடியும் இருக்காது. தேவனுடைய பார்வையில் மாபெரும் தலைவர்கள் அனைவரும் மாபெரும் பின்பற்றுவர்களாகவும் எப்பொழுதுமே தோன்றுகின்றனர். சமீபத்தில் நான் சபை இளம் ஆண்மகளுடைய நடந்த உரையாடுகளில் போது நான் கற்றுக்கொண்ட இரண்டு அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சமீபத்தில் நானும் என் மனைவியும் எங்கள் குடும்ப சபையின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு சபையின் விருந்து கூட்டத்தில் பங்கு பெற்றோம். குடும்பம் கூட்டம் ஆரம்பித்திருக்க சற்று முன்பு ஒரு இளம் வாலிபன் என்னிடம் வந்து இருவிருந்தை சபையாருக்கு அளிக்க உதவி செய்ய முடியுமா என கேட்டான். நான் அதை மகிழ்ச்சியுடன் செய்ய தயார் என சொன்னேன். நான் அந்த டீக்கனுடன் நான் அமர்ந்து கொண்டு அவர்களில் எனக்கு அருகாமையில் உட்கார்ந்திருந்த ஒருவரிடம் என்னுடைய பணி என்னவென்று கேட்டேன். நான் அந்த திருவிருந்தை சபையின் பின்புறத்தில் பதியில் உள்ள பகுதியில் உள்ளவர்களுக்கு ஒரு பக்கம் கொடுக்க வேண்டும் என்று கூறினான். நான் வெகு காலம் இதை செய்யறதில்லை என கூறினேன். பரவாயில்லை, நீங்கள் நன்றாகவே செய்வீர்கள் என கூறினான். பின்னர் சில வாரங்களுக்கு முன்னாகவே டீக்கன் குழுவில் நியமிக்கப்பட்ட அவர் திருவிருந்து கூட்டத்தில் பேசினார். கூட்டம் முடிந்து பின்னர் மற்ற உதவிக்காரர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு தங்களுடைய குழுவில் அவர் உடன் அங்கத்தினராய் இருப்பதில் அவர்கள் எவ்வளவு பெருமைப்படுகிறார்கள் என்று கூறினார்கள். நான் எல்லா கூட்டங்களிலும் உடனிருந்து பின்னர் உதவிக்காரர்கள் குழு அங்கத்தினர்களை சந்தித்து பேசினேன். ஒவ்வொரு வாரமும் அரோன் முறைப்படியான ஆசாரித்துவ குழுவின் எல்லா அங்கத்தினர்களுக்கும் மற்ற இளம் வாலிபர்களுடன் சந்தித்து பேசி அவர்கள் குழுவின் ஒரு பகுதியாக இருக்கும்படியாக செய்வார்கள் என்பதை நான் அறிந்தேன். இந்த உதவிக்காரர் அனைவரும் பெரும் தலைவர்களாய் இருந்தனர். அவர்களுக்கு பின்னால் மெல்கசித்திக்கன் ஆசாரியத்துவத்தை உடைய அற்புதமான இந்த வகையான அக்கறை உள்ள பெரியவர்கள் இந்த இளம் வாலிபர் எப்படி பாட்டவர்கள் என்பதை பாராமல் அவர்களை என்னவாக அவர்கள் என்பதை மட்டுமே பார்த்தனர். இளம் வாலிபர்களே, கர்த்தரை உங்களை இவ்விதமாக தாமகத்தான் பார்க்கிறார். நீங்களும் உங்களை அப்படியே பார்க்க வேண்டும் என நான் அழைக்கிறேன். உங்கள் வாழ்நாட்களில் காலத்தில் தலைவராய் இருக்கும்படி உங்களுக்கு சமயங்களில் வரலாம். மற்ற சில சமயங்களில் பின்பற்றுபவர்களாக இருக்கும்படியாக எழுந்திருப்பவர்கள் வரலாம். ஆனால் உங்களுடைய அழைப்பு எதுவாயிருந்தாலும் நீங்கள் எப்பொழுதும் தலைவர்களாய் பின்பற்றுவர்களாய் இருக்கிறீர்கள் என்பது என்னுடைய செய்தியாய் இருக்கிறது. நீங்கள் உங்கள் குழு கூட்டத்தில் குடும்பத்துடன் நண்பர்கள் இடையில் பேசும்போது, போதிக்கும் போது, விளக்கு அளித்து புத்தி சொல்லும் போது நீங்கள் தலைவராய்களையும் பின்பற்றுகிறவர்களாயும் இருக்கிறீர்கள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் நான் நியூசிலாந்தில் 3 குழந்தைகளுடன் உள்ள ஒரு தனி தாயாரை சந்தித்தேன். அதற்கு முந்தைய வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர்களுடைய 18 வயதுடைய மூத்த மகன் மெல்கஸ்திக்கிய ஆசாரியத்தை பெற்று கொண்டார். அவரால் இந்த ஆசாரியத்துவத்தை உபயோகப்படுத்த முடிந்ததா என வினவினேன். அப்படி என்றால் என்ன என்று நிச்சயம் புரியவில்லை என்று கூறினார். அவர்களுக்கு இப்போது ஆறுதலின் சுகமாக்குதலின் ஆசாரியத்துவ ஆசிரியவாதங்கள் அளிக்க முடியும் என்று கூறினேன். அது உங்கள் தாயாருக்கு நீங்கள் இப்போது ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கலாம் என்று கூறினார். அது எப்படி என எனக்கு தெரியவில்லை என்று அவர் கூறினார். அவர் தன் தாயார் தலையின் மேல் தன் கைக்கரங்களை வைத்து அவர் பெயரை சொல்லி மெல்கசிக்கிய ஆசாரியத்துவ அதிகாரத்தின் இந்த ஆசீர்வாதங்களை அளிக்கிறேன் என்று கூறி ஆவியானவர் என்னுடைய வார்த்தைகளை அவர் இதயத்தில் கூறுகிறாரோ அதை கூறி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதை சொல்லி முடிக்கலாம் என நான் விளக்கினேன். மறுநாள் மின் அஞ்சலி வந்தது. அது இப்படி ஒரு பகுதி. இன்று இரவு என் அம்மாவை ஆசீர்வதித்தேன். நான் மிக மிக பதட்டமும் குறைபாடு உள்ளவனாகவும் உணர்ந்தேன். ஆனால் ஆவிக்குரியவர் கூட இருக்கிறார் என்று அறிந்தேன். நான் மகத்தான ஆவியின் வல்லமையை எதிர்பார்க்கவில்லை. பின்னர் ஆவியின் வல்லமை என்னை பலமாக தாக்கியது. நான் என் உணர்வுகளை காட்டிப்படுத்த முடியாமல் என் அம்மாவை கட்டிப்பிடித்து கொண்டு ஒரு குழந்தை போல அழுதேன். இப்பொழுது நான் இதை எழுதும் போது நான் ஆவியின் வல்லமையை அதிகம் உணர்கிறேன். எப்படித்தான் குறைவு உள்ளவனாய் உணர்ந்த போது ஆசாரியத்துவ ஊழியத்தின் மூலம் ஒரு சாதாரண இளம் வாலிபன் எப்படி மேலான காரியங்களை அடைய முடியும் என்பதை ஒரு ஊக்குவிக்கும் ஒரு செயலாக தெரிகிறது. இந்த இளம் வாலிபர் தன் மிஷனரி ஊழியத்திற்காக அழைப்பு பெற்று இப்போது பயிற்சிக்கு செல்ல உள்ளிருக்கிறார். அவருடைய மாதிரி அவருடைய 14 வயது சகோதரர்களுக்கு பெரும் ஊக்குவிப்பை அளிப்பதாக இருக்கிறது. சகோதரர்களை நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் நாம் குடும்ப அங்கத்தினர்கள் நண்பர்கள் ஏன் மற்ற அன்னையர் கூட நம்மை எதிர்பார்த்து இருக்கிறார்கள். ஆசரியத்துவம் உடையவர்களாய் நாம் கிறிஸ்துவிடம் வருவது மட்டும் போதனையால் இராமல் நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவிடம் வரவேற்பது நாம் மேல் விழுந்து கடமையாய் இருப்பது இப்போது இருக்கிறது. நமக்கு முன் இருக்கும் பாதை இருண்டதாக இருக்கக்கூடிய சமயங்கள் வரலாம். ஆனால் இரட்சகரை பின்பற்றி நடங்கள். அவர் வழியை அறிந்து இருக்கிறார். அவரே வழியாய் இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்கு குள்ளாக அதிகம் முனைப்பாக வரும்போது நீங்கள் அனுபவிப்பதை மற்றவர்களுக்கு அடையும்படியாக உதவும் அந்த விருப்பம் உங்களில் ஆழமாக இருக்கும். இந்த உணர்வின் மற்றொரு பெயர் அன்பு என்பதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆகிய அவர் குமாரனை பின்பற்றும் அனைவருக்கும் பிதா அந்த அன்பை அருளியிருக்கிறார். கிறிஸ்துவை பின்பற்றும் அந்த நடக்கையின் மூலம் நீங்கள் மற்றவர்களை அவரிடம் வழி நடத்தி செல்கிறீர்கள் என்பது குறித்து தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் அவர்களின் வார்த்தைகள் நாம் களி கூறிய இந்த மனிதனை பின்பற்ற போது இது கிறிஸ்துவின் உண்மையான திருச்சபை என்பதற்கு நான் சாட்சி அளிக்கிறேன். நாம் தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் தேவனுடைய தீர்க்கதரிசியால் இரட்சகராகிய பின்பற்ற வராய் உள்ள ஒரு மாபெரும் தலைவரால் வழிநடத்தப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில்
ஆமென்.
இசை நடத்தின சபைக்கையின் பொது கூட்டத்தினார் அனைவரும் எழுந்து நின்று சேர்திசை குழுவினர் இணைந்து கம் ஓ கிங் ஆஃப் கிங்ஸ் என்ற பாடலை பாடுவோம். இதன் பின்னர் உங்களுடன் பேசுவது எனக்கு அழைக்கப்பட்ட தனி சலுகையே உள்ளது. இதன் பின்னர் முதல் தலைவரின் தலைமையின் முதல் ஆலோசகர் தலைவர் ஹென்றி பி ஐரிங் அவர்கள் பேச கேட்போம்.
have been blessed by wonderful messages by
அருமையான ஆலோசனைகளை நாம் கேட்டு
what a wonderful congregation of
இது அருமையான கூட்டமாக இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் பிராங்க்ஃபர்ட் ஜெர்மனி ஆலயத்தில் இருந்தேன். அப்பொழுது தங்கள் கரங்களை சேர்த்து கொண்டிருந்த ஒரு முதிய தம்பதியரை பார்த்தேன். அவர்கள் ஒருவருக்கொரு இடையே இருந்த அன்பும் கனிவும் என் இதயத்தை நெகிழ வைத்தது. பல ஆண்டுகளுக்கு பின்னரும் இந்த காட்சியை பாசத்துடன் என் மனதில் நினைவு கூறுகிறேன். இது ஏன் என் மனதை ஒரு ஆழ்ந்த வகையில் பாதித்தது என்பதற்கு காரணம் முழுமையாக தெரியவில்லை. ஒருவேளை அவர்கள் அயராத பண்பும் அர்ப்பணிப்பும் ஆன ஒரு அடையாளமாக ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்ட அன்பின் இனிமையாயிருக்கலாம். இந்த தம்பதியர் நீண்ட காலம் ஒன்றாக வாழ்ந்தவர்கள் என்பதும் அவர்கள் ஒருவர் பல ஒருவருக்கு அன்பும் ஆண்டுகளாக ஆழமான வளர்ந்து இருக்கலாம் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த கனிவான ஒரு காட்சி என் மனதில் நீண்ட காலமாக நிலுத்தி இருப்பதன் காரணம் தற்போதுள்ள சில மன இயல்புகளை நிலைப்பட்டாயிருக்கலாம். உலகமெங்கும் உள்ள அநேக சமூகங்களில் எல்லாமே தூக்கி எறியப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பொருள் உடையவோ தேய்ந்து போகவோ பொழுது அல்லது நமக்கு அது நமக்கு சலித்து போனாலோ அதை தூக்கி எறிந்து விட்டு மெய்ப்படுத்தப்பட்ட ஒரு புதிய பலப்பலமான இன்னும் சிறப்பான ஒன்றை மாற்றிக்கொள்கின்றோம். இதை நாம் செல்போன்கள் கார்கள் வேலைகளை வருத்தம் தக்க விதத்தில் நாம் மனித உறவுகளை கூட தூக்கி எறிந்து இப்படி செய்கிறோம். நமக்கு இனி மேலும் தேவைப்படாத வேண்டாத சில பொருள்களை அகற்றுவதில் சில உபயோகம் இருக்கலாம். நாம் திருமண உறவுகள் நாம் குடும்பங்கள் நாம் மதிப்பீடுகள் என்பன நித்தியமான முக்கியத்துவம் உள்ள சில காரியங்களை குறித்து வரும்போது புதிதான ஒன்றுக்காக பழியற்றவை நாம் மாற்றிக்கொள்வது என்பது ஆழ்ந்த துக்கத்தை கொண்டு வரும். திருமணத்தையும் குடும்பத்தையும் மதிக்கும் ஒரு திருச்சபையை சார்ந்திருப்பதால் நான் நன்றி உள்ளவர்களாயிருக்கின்றேன். நீங்களும் காணும் சில நல்ல திருமணங்களையும் குடும்பங்களையும் இந்த உலகத்திற்கு அளித்ததால் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிற்கால பரிசுத்தவான்களின் சபை அங்கத்தினர்களாக உலகம் முழுவதிலும் பெயர் பெற்றுள்ளனர். இந்த காரியம் திருமணங்களையும் குடும்பங்களையும் நித்தியமானவை என்று தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் அவர்களால் திரும்ப கொண்டு வரப்பட்டது. இந்த விலை ஏற்றப்பட்ட சத்தியம் ஒரு வகையில் காரணமாக இருக்கலாம். அவைகள் நாம் பரலோகத்திற்கு திரும்ப செல்லும் போது தூக்கி எறிந்து செல்லும் வகையில் நாம் இவ்வுலகில் வாழ்வதற்கு வசதியான வகையில் இருப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட வாழும் சில ஏற்பாடுகள் அல்ல. அவைகள் பரலோகத்தின் ஒழுங்கும் முறையாக உள்ளது. அவைகள் தேவனுடைய நித்திய குடும்பத்தின் நாம் எப்படி நாம் பரம்பிதாவை போலாகவும் என்பதின் தெய்வீக அன்பையின் வழியாகவும் பரலோக மாதிரியான ஒரு எதிரொலியை பரமிப்பதாயிருக்கிறது. வலுவான திருமணமோ குடும்பம் உறவுகளோ நாம் சபையின் அங்கத்தினராயிருப்பதால் மட்டுமே ஒரு தற்செயலாக நிகழ்வதில்லை. அவை நிலையான திட்டமிடப்பட்ட செயலாக இருக்க வேண்டியது அவசியம். நித்திய திருமணம் குடும்பத்தை பற்றி உபதேசம் நாம் நம்முடைய திருமணங்களையும் குடும்பங்களையும் காப்பாற்றப்பட்ட வளரம் படுத்த நம்முடைய மேலான முயற்சிகளை ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும். இந்த வகையான தாங்கள் முக்கியம் வாய்த்து நித்திய உறவுகளை பாதுகாப்பவர்களை நான் மதித்து வாழ்த்துகிறேன். இந்த நாளில் காப்பவர்களை புகழ்ந்து பேச உள்ளேன். நம்பிக்கையை உள்ள நேசமுள்ள இளம் தம்பதியர் அநேகருக்கு நான் முத்திரையிடம் ஞாபகங்களை கடந்த பல ஆண்டுகளில் செய்திருக்கிறேன். அவர்கள் அந்த மேடையில் ஒருவரை ஒருவர் கண்களால் பார்த்து கொண்ட போது தங்கள் திருமணம் இரத்த பெற்ற இதயம் உடைந்தவர்களாய் முடிவு பெறுவோம் என எண்ணி கூட பார்ப்பதில்லை. ஆனால் சிலர் அப்படி எண்ணுகிறார்கள். காலங்கள் பெருகி நாட்கள் கடந்து போகும் போது எவ்வாறோ காதலின் உறவுகளை தோன்றுகிறது. ஒருவருக்கு மற்றொருடைய மகிழ்ச்சியை பற்றி எண்ணலாம் குறைகள் மற்றும் காண ஆரம்பிக்கின்றன. இந்த வகையான சூழ்நிலையில் சிலர் தங்களுடைய மனைவி சமர்த்தியம் உடையவளா இல்லை, அழகா இல்லை, மகிழ்ச்சி அளிப்பவளா இல்லை, இளம் வயதினரா இல்லை என்று துக்கரமான முடிவிற்கு இழுத்து செல்லப்படுகின்றனர். இந்த வகையான முடிவை தாங்கள் செய்வதே நியாயப்படுத்தும் என்று எண்ணிக்கொண்டு வேறு இடங்களில் நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். சகோதரரே, இந்த காரியம் உங்களை பற்றி விவரிக்கும் என ஒன்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் முறிவு குடும்பம் முறிவு உடைந்து இருதயங்கள் ஆக்கியவற்றிற்கு உங்களை அழித்து செல்லும் வழியில் சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என நான் எச்சரிக்கிறேன். நீங்கள் அந்த காரியத்தை நிறுத்தி உடன்படுகைகளுக்கு உண்மையாய் உள்ள பாதுகாப்பான பாதையை தெரிந்து வரும்படியாக நான் உங்களுக்கு அழைப்பிடுகிறேன். இதே விதமான கொள்கைகளை சகோதரிகளுக்கு பொருத்தும். ஒரு சரியான முழுமையான பெண்ணை கண்டுபிடித்து பின்னத்தான் பழக்குவதோ தீர்மானம் பற்றியோ முடிவு எடுக்கலாம் என்று தவறான முடிவை பின்பற்றவும் தனியான உள்ள சகோதரிகளிடம் நான் இப்போது பேச விரும்புகிறேன்.
My beloved brethren, may I remind you.
அப்படியான ஒரு முழுமையான ஒரு பெண் இருப்பின் அவள் உங்கள் பால் விருப்பு முடிவில் இருப்பின் நீங்கள் எண்ணாதீர்கள்.
In God's plan,
தேவனுடைய மகிழ்ச்சியின் திட்டம்படி நாம் முழுமையான ஒருவரை பார்த்து தேடிக்கொண்டிருப்பதில்லை. நம்முடைய வாழ்நாள் காலம் முழுவதும் ஒரு அன்பான நீடிக்கக்கூடிய ஒரு முழுமையான உறவை தரக்கூடிய ஒருவரை தேடுகிறோம். திருமணங்களை காத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த குறிக்கோளை அடைவதற்கு நேரம் பொறுமை எல்லாவற்றையும் மேலாக இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தின் ஆசீர்வாதங்களை தேவை என்பதை உணர்வார்கள்.
It requires you to be kind, envy not, seek not your own, not be easily provoked, think no evil, and rejoice in the truth. In other words, it requires charity, the pure love of Christ. All this won't
எல்லா இந்த காரியங்களும் ஒரு கன்னத்தில் நடந்து விடாது. ஒரு பெரும் திருமணங்கள் படிப்படியாக நாளுக்கு நாள் வாழ்நாள் காலம் முழுவதும் கட்டப்படக்கூடிய ஒன்றாக உள்ளது. அது நல்ல செய்தியாக இருக்கிறது. நம்முடைய உறவுகள் உற்சாகம் அற்றதாகவோ மகிழ்ச்சி அற்றதாகவோ தற்போது இருப்பினும் நாம் அன்புக்கரனை செவித்தாய் தியாகம் புரிந்து கொள்ளும் தன்னால் அற்றவர்களை இருப்பதை பெருகி கொண்டால் ஒரு பலமான ஒரு கட்டிடம் வளர ஆரம்பிக்கும். இந்த காரியம் தொடர்ந்து நீண்ட காலம் எடுப்பதைப் போல் இருக்கலாம், ஆனால் திருமணங்கள் என்னென்றைக்கும் நீடிக்கும் என்று நித்தியமானவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே நம்மை செய்வதில் சேர்ந்து போகாதீர்கள். நீங்கள் ஒரு மாபெரும் திருமணத்திற்கு ஆஸ்திபாரம் இடுகிறீர்கள். அது படிப்படியாக நடக்கும் வேலையாய் இருக்கலாம், ஆனால் அது சரமற்ற சோகமான ஒன்றத்தாக இருக்க தேவையில்லை. கணவன் மனைவர் இருவரும் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது திருமண ரத்த நிகழ்வது என்பது அரிதான ஒன்று என்பது தெல்ல தெளிவானது. எனவே மகிழ்ச்சியாயிருங்கள். எனவே உங்கள் மனைவிக்கும் மகிழ்ச்சி ஊட்டும் காரியங்களை செய்ய அவர்களை வியக்க வையுங்கள். தாங்கள் திருமணங்களை காத்துக்கொள்ள விரும்புகிறவர்கள் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறார்கள். சில வகையான நீடித்து மனசேர்வு நோய்களுக்கும் குறிப்பிட்ட மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவது என்பது உண்மையாய் இருப்பினும் எனக்கு ஆப்ரஹாம் லிங்கன் அவர்களால் சொல்லப்பட்டத்தக்க குறிப்பிடும் ஞானமொழியில் எனக்கு மிகவும் பிடிக்கும். தங்கள் மனதை எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்படி விரும்புகிறீர்களோ அதன் அளவுக்கு தான் மகிழ்ச்சி இருக்க முடியும். தேடுங்கள் கண்டடி அறிவேர் என்று வேத வாசனங்கள் அறிவுறுத்தல் இதற்கு பொருத்தும். நாம் நம்முடைய துணைவர்களின் இடையே உள்ள குறைகளை எரிச்சலிட்டும் காரியங்களை மாத்திரம் நோக்குவோம் என்றால் நாம் அவர்களை கண்டுபிடிக்க இயல்பு. ஏனெனில் ஒவ்வொரு இடமும் சில குறைகள் உள்ளது. அதற்கு மாறாக நிறைவான நல்ல காரியங்களை நோக்குவோமானால் நாம் அவர்களை காண இயலும். ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் அது நல்ல குணங்கள் உடையவர்களாயிருக்கின்றோம். திருமணங்களை காக்கின்ற முட்களை விளக்கி மலர்களை தேடுங்கள். அன்பின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் சிறிய அன்பின் கிரியைகளை கொண்டாடுகிறீர்கள். திருமணங்களை காக்கிறவர்கள் எதிர்கால சந்தியை காக்கிறார்கள். சகோதரர்களே, நீங்கள் உங்கள் திருமணங்களை காக்க விரும்பினால் உங்கள் மனைவியிடம் பட்சமாயிருங்கள். நீங்கள் என் காதல் வயப்பட்டீர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் திருமணம் பலம் பட்டு வளர அவன் செய்யுங்கள். என் பெரியமான நண்பர்களே, காத்துக்கொண்டு பரிசுத்தமான மகிழ்ச்சியின் ஆத்மாவுடன் வைத்து எண்ணப்படும்படி ஆக நாம் வலுவான கடமை அமைப்பு உள்ள குடும்பங்களுக்கும் பெயர் பெற்ற திருச்சபை என்று அறிவிப்பட்டிருப்பது அற்புதமான காரியம். இருந்தாலும் இது என் சொந்த குடும்பத்தை தவிர மற்ற எல்லா பிற்கால பரிசுத்தவான் குடும்பங்களுக்கு இது பொருத்தம் என நீங்கள் உணரலாம். ஆனால் உண்மை நிலை என்னவென்றால், முழுதும் நிறைவான குடும்பம் என்று ஒன்றும் எங்கும் கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இக்கட்டான தருணங்கள் எனும் உட்படும். உங்கள் பெற்றோர் உங்களை ஒரு செல்ஃபி எடுக்க சொல்லலாம் தருணம், அல்லது உங்கள் பாட்டி ஒருவர் நீங்கள் அதிகம் மிகப்படுத்தி தேர்ந்தெடுக்கும் நபராயிருப்பதால் நான் இன்னும் கல்யாணம் ஆகாமல் தனியா இருக்கிறீர்கள் என்று சொல்லும் தருணம், ஒரு மைத்துனரைத்தான் சொல்லும் அரசியல் பார்வைத்தான் சூஷ்யத்தின் பார்வை என்று கருத்தா கூறும் தருணம், உங்கள் தந்தை குடும்பம் புகைப்படம் எடுக்கும் போது உங்கள் எல்லோரையும் தணிக்க பிடித்து ஒரு திரைப்படத்தில் உள்ளவர்கள் போல் உடையணைந்து நிற்க செல்லும் தருணம் என அநேக இதை பற்றி இக்கட்டான தருணங்களை வரக்கூடும். நீங்கள் யார் என்று தெரியாதபடி முழுதும் மறைந்தபடி உள்ள ஒரு உடை உங்களுக்கு கிடைக்கிறது. குடும்பங்கள் இப்படித்தான் இருக்கின்றன. நாம் ஒரே குடும்பத்தின் ஜீன் அணுகளை உடையவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் எல்லோருமே ஒரு மாதிரியானவர்கள் அல்ல. நாம் அனைவருக்கும் தனியானவர்களான ஆவிய உடையவர்கள். நாம் விரும்புகிறவர்களைப் போல அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று மற்றவர்களை வற்புறுத்தல் நாம் இந்த தனி மனித வித்தியாசங்களை அவை நாம் வாழ்வில் ஏற்படுத்தும் சிற்பிற்காகவும் வியாப்புகளுக்காகவும் அவர்களை கொண்டாடும் மகிழ வேண்டும். இருந்த போதிலும் நாம் சில குடும்ப அங்கத்தினர்களால் சிலர் கடினமான தவறான வார்த்தைகளை பேசுவதை தெரிந்து கொள்வார்கள். யோசனை பற்றி மற்றவர்கள் நீங்கள் விளக்கும் ஒழுக்கமற்ற காரியங்களை செய்யக்கூடும். இந்த வகையான நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு தருணத்திற்கும் ஏற்புடைய ஒரு தீர்வு என்று எதுவும் கிடையாது. குடும்பங்களை காக்க விரும்புவதில் வெற்றி உடையவர்கள் தாங்கள் மனைவியிடம் ஆலோசனை செய்கிறார்கள். கர்த்தருடைய சித்தத்தை தேடி பரிசுத்த ஆவியின் எவளுக்காக காத்திருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்திற்கும் சரி என்பது மற்றொரு குடும்பத்திற்கும் பொருந்தாது என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களும் சரியான ஒன்றை நாம் எல்லோரும் செய்யும். மகிழ்ச்சியின் ரகசியத்தை கண்டுபிடித்த சில மக்களை குறித்து நாம் மர்மன் புத்தகத்தில் அறிகிறோம். பல தலைமுறைகளாக தேசத்தில் இந்த பிணைக்கம் இல்லாமல் இருந்தது. தேவ கரத்தால் சிருஷ்டிப்பட்ட ஜனங்கள் எல்லோருக்கும் உள்ள இவர்களை காட்டிலும் மிகுந்த மகிழ்ச்சியான ஜனம் நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. அவர்கள் எப்படி இதை செய்தார்கள்? ஏனெனில் தேவனுடைய அன்பு அவர்கள் இதயங்களில் குடியிருந்தது. உங்கள் குடும்பங்கள் இந்த வகையான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பினை நீங்கள் அதை தீர்க்க பயன்படுத்தும் செயல் தொடங்கித்தல் முடிவிலும் அதன் தீர்வு அன்பாகத்தான் கிறிஸ்துவின் தூய அன்பாகவே இருக்க வேண்டும். இந்த வகையான அன்பு இல்லாத குடும்பங்கள் மிகவும் நல்ல நிறைவான குடும்பங்கள் கூட தத்தளிப்பார்கள். இந்த வகையில் அன்புள்ள பெரிய சவால்களை சந்திக்கும் குடும்பங்கள் அதில் வெற்றி பெறலாம்.
And it is true for saving families. The great enemy of charity is
உங்கள் பொறுமை தள்ளி வையுங்கள். அன்புக்கு பெரிய எதிரி பெருமை. திருமணங்களும் குடும்பங்களும் போராடுவதற்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாயிருக்கிறது. பெருமை என்பது விரைவில் கோபம்புறம் அன்பில்லாத பொறாமை உள்ள ஒன்றாய் உள்ளது. பெருமை தன்னுடைய பலத்தை பெரிதிப்படுத்தி மற்றவர்களின் நற்குணங்களை உதாசீனம் செய்யக்கூடிய ஒன்றாயிருக்கிறது. பெருமை தன்னிலும் மிகுதியும் முன்னுக்கோபத்தை தூண்டுவதாகவும் உள்ளது. பெருமை இல்லாத தீய செயல்களை யோசித்து தன்னுடைய பலவீனங்களையும் பொய்யான தோற்றங்களால் மறைப்பதுமான ஒன்றை இருக்கிறது. பெருமை என்பது இகழ்ச்சி அவநம்பிக்கை கோபம் பெருமையின்மை உடைய ஒன்றாயிருக்கிறது. அன்பு என்பது கிறிஸ்துவின் தூய அன்பாயிருக்கும் எனில் பெருமை என்பது சாத்தானின் குணந்திசயங்களை வரை உருக்கும் ஒரு காரியமாயிருக்கும். பெருமை என்பது மனிதர்களுக்குரிய ஒரு பொதுவான பலவீனமாயிருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஒரு பாரம்பரியம் அல்ல. உடன்படிக்கையின் மனிதர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆசாரி உத்தவத்தை உடையவர்களுக்கு மத்தியில் அதற்கு இடமில்லை. என் சகோதரர்களே, வாழ்க்கை என்பது குறுகியது. வருத்தம் என்பது நீண்ட காலம் நீடிக்கலாம். சில விளைவுகள் நித்திய காலம் முழுதும் எதிரொலிக்கும். நீங்கள் உங்கள் மனைவி பிள்ளைகளையும் நடத்த விதம் பல தலைமுறைகளுக்கு பின்பற்றப்படலாம். உங்கள் சந்ததிக்கும் இந்த வகையான மார்பு முறையை வைத்து செல்ல விரும்புகிறீர்களா? பழி வாங்குதல், முரக்கம், பதிலடி கொடுத்தல், கோபம், பயம் என்பவைகளா, அல்லது அன்பு, தாழ்மை, மன்னிப்பு, கருணை மற்றும் ஆவிக்குரிய வளர்ச்சி என்பவைகளா? இரக்கத்தை காட்டாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு என்பதை நாம் எல்லோருக்கும் நினைவுகூறுதல் வேண்டும். உங்கள் மனித உறவுகளுக்காக, உங்கள் சொந்த ஆத்மாக்களுக்காக இரக்கம் உடையவர்களாயிருங்கள். இரக்கம் நியாய தீர்ப்பை வெல்லும். உங்கள் பெருமையை தள்ளி வையுங்கள். உங்கள் பிள்ளைகளிடத்தில், மனைவியிடம், உங்கள் குடும்பத்தினர் அல்லது உங்கள் நண்பர்களிடத்தில் மன்னிப்பு கோருதல் என்பது ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு பலம். எனவே தம்பதியர்களே, வாழ்க்கை என்பது குறுகியது. ஒரு பொக்கிஷம் குணமாக்கும் அன்பான ஒரு சுழலை உருவாக்குவதை விட எல்லாவற்றிலும் நான் சரி என்பது தான் உங்களுக்கு முக்கியமாக படுகிறதா? ஞானம்
உள்ளவர்களாயிருங்கள். These principles of saving relationships apply to all of us, regardless of whether we are married, divorced, widowed, or single. We all can be.
குடும்பங்கள் காத்து என்ற கொள்கைகளை நாம் எல்லோருக்கும் பொருத்தும். நாம் எல்லோருக்கும் வலுவான குடும்பம், அம்புகளை காக்கிறவர்கள் ஆக இயலும். இவ்வாறு நாம் செயல் ஆற்றுவர்கள் ஆக இருக்க பொழுது நாம் கர்த்தரை நாம்
பின்பற்றுவோம்.
இயேசு கிறிஸ்து நம் போதகர். அவர் நமக்கு ரட்சிப்பருடைய வேலை.
இயேசு
கிறிஸ்து நாம் போதகராயிருக்கிறார். அவருடைய வேலை நம்முடைய வேலையாயிருக்கிறது. அது அல்லது காக்கும் ஒரு வேலையாயிருக்கிறது. அது நம் நாட்டில் இருந்து தொடங்கியது. குடும்பங்களை பலப்படுத்தவும் செய்யும் நீதியான எல்லா முயற்சிகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். அநேகருடன் நீங்களும் வைத்து எண்ணப்படும்படியாக உங்களுடைய எல்லா தரலாத நீதியுள்ள முயற்சிகளை எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இது என்னுடைய வேண்டுதலா இருக்கிறது. ஆமேன்.
உங்களிடம் இயேசு கிறிஸ்துவின் பிந்தைய காலத்து சபையின் பொது ஆசாரித்துவ சந்திப்பில் இருக்க நான் நன்றியுடையவனாய் உள்ளேன். இது சபையின் சரித்திரத்தில் ஒரு பெரிய கணமாகும். 1882 ஆண்டுகளுக்கு முன், 1834 ஆண்டில் கர்ட்லண்ட், ஒஹாயோவில் ஆசாரித்துவம் கொடுக்கப்பட்ட அனைவரும் 14x14 அடி அளவில் மரத்தினால் ஆன பள்ளி அறையில் ஒன்று கூடினர். அந்த சந்திப்பில் போதகர் ஜோசப் ஸ்மித் இந்த சபை மற்றும் ராஜ்யத்தின் விதியினை பற்றி, அம்மாவின் மடியில் இருக்கும் குழந்தை அறிந்த அளவே நீங்களும் அறிவீர்கள், நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த ராத்திரி நீங்கள் காண்பது ஆசாரித்துவத்தை கொண்ட கையளவு மக்களேயானால் இந்த சபை தெற்கு மேற்கு அமெரிக்காவை நிரப்பும், இந்த உலகத்தையே நிரப்பும் என்று சொன்னார். 110 அதிகமான தேசங்களில் இருக்கும் ஆசாரித்துவத்தை கொண்டுள்ள கோடிக்கணக்கானோர் இந்த அமர்வு காலத்தில் ஒன்று கூடியுள்ளனர். அநேகமாய் இத்தகைய சமயத்தையும், நமக்கு எதிரே இருக்கும் புகழ்பெற்ற எதிர்காலத்தையும் தான் போதகர் ஜோசப்மித் முன்கண்டார். இந்த இரவில் எனது செய்தி அந்த எதிர்காலத்தை விளக்குவது மற்றும் பரலோக பிதா நமக்காக தயாரித்திருக்கும் சந்தோஷத்தின் திட்டத்தில் பங்கு பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதே ஆகும். நாம் பிறப்பதற்கு முன் ஒரு குடும்பமாக நமது உயர்ந்துள்ள நிலப்பேருடைய பரமபிதாவுடன் வாழ்ந்தோம். அவரை போல் ஆவதற்கான நமது போக்கையும் முன்னேற்றத்தையும் இயல செய்ய அவர் ஒரு திட்டத்தை நியமித்தார். இந்த சுவிசேஷ திட்டத்தில் நாம் சோதிக்கப்படுவதற்கான இறப்பின் வீதமான வாழ்வினை நமக்கு வழங்குகிறது. அவரது பரிசுகளிலேயே மிகவும் உயர்ந்த பரிசான நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி செயலில் மூலம் சுவிசேஷத்தின் சட்டங்களுக்கும் ஆசாரித்துவத்தின் கோட்பாடுகளுக்கும் கீழ்ப்படிந்தால் கிடைக்கும் என்று வாக்களிக்கப்பட்டது. நித்திய ஜீவனானது கடவுளான நமது நித்திய பிதாவாலும் வாழ்க்கையாகும். கடவுள் அவரது நோக்கம் என சொன்னது மனிதனின் அமர்த்துவத்தையும் நித்திய ஜீவனையும் கடந்து கொண்டு வருவது. மக்கள் அந்த நித்திய ஜீவனிற்கு உயர உதவி செய்யும் பணியில் துணை செய்வது ஒவ்வொரு ஆசாரித்துவத்தை வைத்திருப்பவரின் மகா குறிக்கோளாகும். ஒவ்வொரு ஆசாரித்துவ முயற்சி மற்றும் ஒவ்வொரு ஆசாரித்துவ சடங்கு குறைபாடு இல்லாத குடும்ப பிரிவுகளின் அங்கத்தினராவதற்காக பரமபிதாவின் குழந்தைகள் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் மூலம் மாறுவதற்கு உதவி செய்ய நோக்கம் கொண்டுள்ளது. அது உண்மையானபடியால் நாம் செய்யும் அனைத்து காரியமும் சூரிய மகிமைக்கு உயர்த்தும் திருமணத்தை கவனமாகவும் நோக்கமாகவும் கொண்டுள்ளது.
Everything we do should have celestial marriage as its focus and purpose.
அதன் அர்த்தம் நாம் கடவுளின் ஆலயத்தில் ஒரு நித்திய துணையாளியுடன் ஒருங்கிணைக்கப்பட முயற்சிக்க வேண்டும் என்பதே ஆகும். நாம் மற்றவர்களுக்கும் கணவனையும் மனைவியும் தங்கள் குடும்பத்தோடு இந்த வாழ்க்கையிலும் வரவிருக்கும் உலகத்திலும் ஒருங்கிணைக்கும் உடன்படிக்கைகளை உண்டு பண்ணவும் வைத்திருக்கவும் ஊக்கப்படுத்த வேண்டும். இளையவனாலும் முதியவரானாலும் திருத்தொண்டனானாலும் உயர் பூசாரியானாலும் மகனானாலும் தந்தையானாலும் ஏன் நம்மில் ஒருவருக்கும் இது ஒரு பொருளாக இருக்க வேண்டும்? ஏனெனில் நமது குடும்பத்தையும் நம்மை சுற்றியுள்ளோரின் குடும்பத்தையும் நமது அக்கறையின் நடுவில் வைப்பது ஆசாரித்துவத்தின் கடமை பொறுப்பாகும். அனைத்து முக்கிய முடிவுகளும் ஒரு குடும்பம் பரமபிதா இயேசு கிறிஸ்துவுடன் வாழ்வதற்கான தகுதி பெறுவதன் மேல் கொண்டுள்ள விளைவினை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். நமது ஆசாரித்துவ சேவையில் இதைவிட முக்கியமானது வேறு எதுவும் இல்லை. உங்களிடம் இது இவ்விரவில் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு திருத்தொண்டனுக்கு குடும்ப பிரிவின் அங்கத்தினராகவும் குழு அங்கத்தினராகவும் இருப்பதன் அர்த்தத்தை பற்றி சொல்ல எனக்கு அனுமதி தருங்கள். அவனது குடும்பத்தில் தினசரி குடும்ப ஜபமோ அடிக்கடி குடும்ப மாலை ஒருங்கிணைப்போ நடைபெற்றும் நடைபெறாமலும் இருக்கலாம். அவனது தந்தை இந்த கடமை பொறுப்புகளை உணர்ந்து குடும்பத்தின் ஜபத்திற்காகவும் வேதாங்கம் படிப்பதற்கும் ஒன்று கூட அழைக்கும் போது திருத்தொண்டன் அதில் பங்கு பெற புன்னகையுடன் உடன் செல்வான். அவன் அவனது சகோதர சகோதரிகளையும் பங்கு பெற ஊக்கமிட்டு பங்கு பெறும் போது அவர்களை புகழ்வான். பள்ளி தொடங்கும் பொழுது அல்லது தேவைப்படும் வேறு சமயத்தின் பொழுதோ அவனது தந்தையிடம் ஆசீர்வாதம் கேட்க முடியும். அவனுக்கு இத்தகைய விசுவாசமுள்ள தந்தை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கான அவனது இருதயத்தின் ஆசை அவனது விசுவாசத்தின் மூலம் அவனை சுற்றியுள்ளோருக்கு பரலோகத்தின் ஆற்றலை கொண்டு வரும். அவர்கள் அந்த திருத்தொண்டன் அவனது முழு இருதயத்தோடு வேண்டும் குடும்ப வாழ்க்கையை நாடுவார்கள். ஆரோனின் ஆசாரித்துவத்துள்ள ஆசிரியன் அவனது வீட்டுக்கு சென்று கற்பிக்கும் வேளையில் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில் மாறுதல்களை ஆண்டவர் செய்ய உதவும் வாய்ப்பினை பார்க்கக்கூடும். ஆண்டவர் கோட்பாடு மற்றும் உடன்படிக்கை சுவிசேஷத்தில் பரிந்துரைத்தது ஆசாரியனின் கடமை சபைக்கு எப்பொழுதும் மேல் பார்ப்பது மற்றும் அவர்களுடன் இருப்பதும் பலப்படுத்துவதும் ஆகும். மேலும் சபையில் அநீதியும் ஒருவருக்கொருவர் கடினத்தன்மையும் பொய் சொல்வதும் புறங்கூறுதலும் தூஷணமும் இல்லாதவாறு பார்க்க வேண்டும். அதுபோல் ஆரோனின் ஆசாரித்துவத்தில் உள்ள பூசாரியின் இந்த பொறுப்பானையை கொடுக்கப்பட்டுள்ளது. பூசாரியின் கடமை போதிப்பது, கற்பிப்பது, விவரிப்பது, உபதேசிப்பது, ஞானஸ்தானம் கொடுப்பது, திருவிருந்தினை நிர்வகிப்பது. மேலும் ஒவ்வொரு அங்கத்தினரின் வீட்டிற்கு சென்று வருகை தந்து உரத்தமாகவும் இரகசியமாகவும் ஜெபிக்க மற்றும் அனைத்து குடும்ப கடமைகளை கவனிக்க உபசீகிக்க வேண்டும். நான் இளம் ஆசாரியனாகவும் பூசாரியாகவும் இருந்தபோது அத்தகைய சவால்களை எப்படி சமாளிப்பது என்று எண்ணுவது போல் நீங்களும் வியப்புடன் எண்ணலாம். நான் ஒரு குடும்பத்தை அவமதிக்காமல் குற்றங்காணாமல் நித்திய வாழ்க்கைக்கு செல்ல உபதேசிப்பது எப்படி என்று ஒருபோதும் உறுதியாக இருந்ததில்லை. மனதினை மாற்றும் உபதேசம் பரிசுத்த ஆவியினால் மட்டுமே வரக்கூடும் என்று நான் கற்றுக்கொண்டேன். அது முன்பும் இன்றும் குறைபாடா குறைபாடற்ற குடும்ப அங்கத்தினராக இருக்கும் இரட்சகரை பற்றி சாட்சி தாங்கும் பொழுது பெரும்பாலும் நடக்கும். அவர் மீதுள்ள அன்பின் மேல் நாம் கவனம் செலுத்தும் போது நாம் சென்று நலங்கூறும் வீடுகளில் ஒற்றுமையும் சமாதானம் வளரும். அதிகம் வயதுடைய வதையடையாத ஆசாரித்துவத்தை கொண்டவன் அவன் ஜெபிக்கும் விதத்திலும் பேசும் விதத்திலும் குடும்ப அங்கத்தினரை ஊக்குவிக்கும் விதத்திலும் இரட்சகரின் செல்வாக்கையும் எடுத்துக்காட்டையும் அவர்கள் மனதிற்கும் இருதயத்திற்கும் கொண்டு வரும். ஒரு விவேகமான ஆசாரித்துவ தலைவர் அதனை புரிந்து கொண்டார் என்று எனக்கு காண்பித்தார். எனது இளம் வயதான மகனிடம் பிறர் வீட்டிற்கு சென்று கற்பிக்கும் பொழுது தலைமை எடுக்க சொன்னார். அவர் அவனிடம், அந்த குடும்பம் அவனது உபதேசத்தை எதிர்க்க கூடும், ஆனால் ஒரு வாலிபனின் எளிய கற்பித்தலும் சாட்சியும் அவர்களின் கடினமான இருதயங்களில் ஊடுருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம் என்று சொன்னார். ஒரு இளமையான மூப்பர் நித்திய குடும்பங்கள் உருவாக்குவதில் எப்படி உதவ முடியும்? ஊழியத்திற்கு செல்லும் தருணத்தில் அவன் இருக்கலாம். அவன் முழு இருதயத்துடன் குடும்பங்களை கண்டுபிடித்து கற்பித்து ஞானஸ்தானம் கொடுக்க ஜபிக்க முடியும். ஒரு அழகான இளம் வாலிபன் அவனுடைய மனப்பெண்ணுடன் அழகிய இரண்டு மகள்களுடன் நானும் என் கூட்டாளியும் ஒரு நாள் அமர்ந்திருந்தது இன்னும் ஞாபகம் இருக்கிறது. பரிசுத்த ஆவி வந்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் உண்மையை சாட்சி அளித்தது. திருவிருந்து சந்திப்பின் போது நடந்தது போல அவர்களின் இரண்டு மகள்களை ஆசிர்வதிக்க கேட்கும் அளவிற்கு அவர்களின் விசுவாசம் இருந்தது. அவர்களின் குழந்தைகள் ஆசிர்வதிக்கப்பட அவர்களிடம் ஆசை இருந்தது. ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் உடன்படிக்கைகள் செய்த பிறகு கடவுளின் ஆலயத்தில்தான் சாத்தியம் என்று அவர்களுக்கு இன்னும் புரியவில்லை. ஒரு நித்திய ஜீவனின் வாக்குறுதி இல்லாமல் அநேகமாக வயதினராயிருக்கும் அந்த இருவர் மற்றும் இரு சிறுமியரை பற்றி இன்னும் எண்ணி பார்ப்பதில் நான் வழி உணர்கிறேன். அவர்களின் பெற்றோர்களுக்காவது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதத்தின் அறிகுறி இருந்தது. நான் எதிர்பார்ப்பது எப்படியாவது எங்கேயாவது நித்திய ஜீவன் அடைவதற்கு தகுதி பெற வாய்ப்பு அவர்கள் பெறுவார்கள் என்பதே ஆகும். ஊழியத்திற்கு செல்லும் வேறு ஊழியக்காரர்களுக்கு எனது மகனுக்கு கிடைத்தது போல சந்தோஷமான அனுபவம் கிடைக்கலாம். அவனும் அவனது கூட்டாளியும் 8 குழந்தைகளுடன் ஏழ்மையில் இருந்த ஒரு விதவையை கண்டனர். நீங்கள் வேண்டியது போன்றே அவனும் அவர்கள் ஒரு நித்திய குடும்பம் பெற வேண்டும் என்று விருப்பம் கொண்டான். எனது மகனுக்கு அந்த தருணத்தில் இது சாத்தியமற்றதாகவும் குறைந்தபட்சமாக கூடாத செயலாகவும் தெரிந்தது. ஆண்டுகள் கடந்த பின் எனது மகன் அந்த விதவைக்கு ஞானஸ்தானம் கொடுத்த அந்த சிறிய நகரத்துக்கு வருகை தந்தேன். அவர்களும் என்னை தன்னுடைய குடும்பத்தை சந்திக்க வரவேற்றனர். நான் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது, ஏனெனில் அவர்களுடைய குழந்தைகள் தங்களுடைய பல பேரப்பிள்ளைகளுடன் அந்த பரப்பில் இருக்கும் பல சபைகளிலிருந்து வந்தனர். ஒரு மகன் ஆயிரன் குழுவில் சேவை செய்து கொண்டிருந்தான். மேலும் அவர்களது ஒவ்வொரு குழந்தைகள் ஆலயத்தில் உடன்படிக்கையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு நித்திய குடும்பமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இந்த இனிய சகோதரியை விட்டு செல்லும் போது அவர்களின் இடுப்பை சுற்றி பிடித்து தயவு கூர்ந்து மத்தியோவை நான் இறப்பதற்கு முன்பு திரும்பி வர சொல்லுங்கள் என்று சொன்னார். ஊழியக்காரர்களினாலும் கடவுளின் பரிசுகளில் மிக சிறந்த பரிசுக்காக சந்தோஷமான எதிர்பார்ப்பினை அவர் பெற்றுள்ளார். ஒரு ஊழியக்காரன் ஊழியத்திலிருந்து திரும்பின பின் தனக்கும் தான் அன்பு கொள்ளுவோருக்கும் நித்திய ஜீவனை நாடும் தன்னுடைய பொறுப்பிற்கு உண்மையாக இருக்க செய்ய வேண்டிய காரியங்கள் உள்ளன. இச்சமயத்திலோ நித்தியத்திலோ திருமணத்தை விட முக்கியமான பொறுப்பு வேறு எதுவும் இல்லை. திருமணத்தை முதன்மையாக வைக்க வேண்டும் என்ற ஞானமான புத்திமதியை நீங்கள் ஊழியம் முடிந்த பிறகு ஆரம்ப காலத்தில் கேட்டுள்ளீர்கள். உண்மையான ஆசாரித்துவத்தின் சேவகன் விவேகத்துடன் செய்வான். திருமணத்தை பற்றி கருதும் பொழுது தன் குழந்தைகளின் பெற்றோர்களையும் அவர்கள் பெறுகிற பாரம்பரியத்தையும் தேர்ந்தெடுக்கிறான் என்பது அவன் பார்ப்பான். அவன் அந்த தேர்வினை ஊக்கமான தேடுதலுடன் ஜபம் நிறைந்த கருத்தலுடன் செய்வான். தான் மணக்கும் நபர் குடும்பத்திற்காக தான் கொண்டுள்ள கொள்கைகளை பகிர்ந்திருக்கிறார்களோ, திருமணத்திற்காக ஆண்டவர் கொண்டுள்ள நோக்கம் மீது கொண்ட நம்பிக்கையினை மற்றும் தன் குழந்தைகளின் சந்தோஷத்திற்கு நம்பகமானவளா என்று நிச்சயப்படுத்திக் கொள்வார். பிரசன் என் எல்டர் டானர் கொடுத்த விவேகமான ஆலோசனை, அனைத்து பெற்றோர்களிலும் நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டிய பெற்றோர்கள் உங்களுக்கு வரவேற்கும் குழந்தைகளின் பெற்றோர்களே. இந்த குழந்தைகள் நியாயமாக உங்களால் கொடுக்க முடிந்த சிறந்த பெற்றோர்களை கொடுக்க வேண்டும். சுத்தமான பெற்றோர்கள், தூய்மையே உங்களின் பாதுகாப்பு, உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பும் கூட. அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது சில புருஷர்களும் தகப்பர்களும் இந்த இரவில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்களும் உங்கள் குடும்பமும் சூரிய பிரகாசம் சமமான ராஜ்யத்தில் ஒரு நாளில் வாழ எந்த மாறுதல்கள் தேவையோ அதனை செய்வதற்கான ஆசை அதிகரித்திருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஆசாரியத்துவம் கொண்ட தகப்பனாக உங்கள் மனைவியை பக்கமாக வைத்து கொண்டு அந்த நாளினை எதிர்பார்த்து இருக்க ஊக்கம் அளிக்குமாறு உங்கள் குடும்ப அங்கத்தினரிடம் ஒவ்வொருவரின் மனதையும் தொட முடியும். நீங்கள் திருவிருந்து சந்திப்பிற்கு உங்கள் குடும்பத்துடன் வருவீர்கள். பரிசுத்தாவின் அழைக்குமாறு உங்கள் குடும்ப சந்திப்பினை நடத்துவீர்கள். உங்கள் மனைவியுடன் குடும்பத்துடனும் ஜபிப்பீர்கள். உங்கள் குடும்பத்தை ஆலயத்திற்கு அழைத்து செல்ல உங்களையே ஆயத்தப்படுத்துவீர்கள். அவர்களை நித்திய குடும்ப வீட்டிற்கு போகும் பாதையில் நகர்த்தி செல்வீர்கள். நீங்கள் மனைவி குழந்தைகளை பரமபிதா உங்களை எப்படி நடத்துகிறாரோ அவ்வாறே நடத்துவீர்கள். எந்த சக்தியும் செல்வாக்கும் ஆசாரித்துவத்தின் நிமித்தம் பராமரிக்க கடவோ முடியவோ இயலாது. வலியுறுத்தினால், நீடித்த பாதிப்பினால், மென்மையினால், போலித்தனமில்லாத அன்பினால், இரக்கத்தினால், பாசாங்குத்தனம் சூது இல்லாத மனதை அதிகமாக விரிவுபடுத்தும் தூய ஞானத்தினால், சில நேரம் பரிசுத்த ஆவியினால் நகர்த்தப்படும் போது கடினத்துடன் கடிந்து கொள்ளுதலும், அதன் பிறகு அதிகமான அளவில் கடிந்தவரிடம் அன்பினை காட்டுவது, அவன் பகைவனாய் உன்னை எதிராமல் உன்னை எண்ணாமல் இருக்குமாறு. ஆண்டவர் எத்தகைய தகப்பர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசாரித்துவமுடைய தகப்பர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னார், நீ உன் மனைவி மீது உன் முழு இதயத்துடன் நேசிப்பாயாக. அவளை தவிர வேறு எவரிடனும் சேராமல் இருப்பாய். ஆண்டவர் கணவன் மனைவி இருவரிடம் பேசும்போது நீ விபச்சாரம் அதனை போல் எதையும் செய்யாமல் இருப்பாய் என்று சொல்கிறார். வாலிபருக்கு ஆண்டவர் அர்ச்சனை கொடுத்துள்ளார். குழந்தைகளே, எல்லா விஷயங்களிலும் தங்கள் பெற்றோர்களை கீழ்ப்படுங்கள், ஏனெனில் அது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தரும். மற்றும் உங்கள் தகப்பனையும் தந்தையையும் தாயையும் கௌரவம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் குடும்பத்தில் உள்ளோர் அனைவரிடம் பேசும்போது அவருடைய ஆலோசனை அன்பு செலுத்தவும் ஆதரிக்குதுமாய் இருக்கிறது. அவர் ஆண்டவர் மேலும் நம்மிடம் நமது இறந்து போன சகோதர சகோதரிகளிடம் நம்முடன் நித்திய வீட்டில் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய கேட்கிறார். மக்கள் அவர்களது முன்னோர்களின் கண்டுபிடித்து அவர்களது பெயரை ஆலயத்திற்கு சென்று சொல்ல உதவி செய்த பெரிய பூசாரி குழு தலைவர் செய்த காரியம் அவருக்கு வரும் உலகத்திற்கு நன்றியை சேர்த்திருக்கிறது. ஏனெனில் அவர் மற்றவர்கள் அவர்களது ஆவிக்குரிய உலகத்தில் அவர்களது குடும்பத்தை மறக்காமல் இருக்க உதவி செய்திருக்கார். உங்கள் வீட்டின் நான்கு சுவர்களில் நீங்கள் செய்யும் சேவையே மிகவும் முக்கியமான சேவை. உங்கள் வீட்டிலும் உங்கள் ஆசாரித்துவ சேவையிலும் உங்களையும் நீங்கள் அன்பு கூறும் மற்றவர்களையும் நித்திய வாழ்வுக்கு நகர்த்தி செல்லும் சின்ன வேலைகளே மிகவும் மதிப்பானவை. இவை சிறியதாக தெரிந்தாலும் அவை மிக மதிப்பான நித்தியத்தில் மிகவும் பெரிய ஆசீர்வாதங்களை அளிக்கும். நாம் பரமபிதாவின் குழந்தைகளை அவருடன் வீட்டுக்கு கொண்டு செல்லும் சேவையில் இருக்கும் விசுவாசமாக இருக்கும் பொழுது, நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது இத்தகைய வாழ்த்தினை பெற தகுதி பெறுவோம். அந்த வாழ்த்தாவது, நல்லபடியாக செய்தாய், நீ நன்றாக விசுவாசமுள்ள சேவகனே. நீ சில விஷயங்கள் மேல் விசுவாசம் இல்லாய், நான் உன்னை பல விஷயங்கள் மேல் ராஜாவாய் இருப்பேன். அந்த பல விஷயங்களில் ஒன்று முடிவில்லாத சந்ததியின் வாக்குறுதி. எனது ஜபம், நாம் இதற்காக தேர்வு பெற்று மற்றவர்களும் இத்தகைய ஆசீர்வாதத்துக்கு தேர்வு பெறுவோம் என்பதே ஆகும். இதை நான் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் சொல்கிறேன். ஆமேன்.
Brethren, we are grateful.
சகோதரர்களே, இந்த மாலை வேளையில் உங்கள் வருகைக்காக நாங்கள் நன்றியுடையவர்களாய் இருக்கிறோம். அதே வகையில் லோகன், யூட்டா மத போதனின் பள்ளியின் மாணவர் ஆசிரியத்துவ சேதிசை குழுவினர் அளித்த எழுப்பதில் ஊட்டம் இசைக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தின் ஆயத்தம் ஒழுக்கங்களை உதவி செய்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகின்றோம். இந்த கூட்டத்தின் முடிவை நாம் பிரியமான தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் அவர்கள் வழங்குவார்கள். அவருடைய கருத்துக்களை பின்னர் தேர்தலிசை குழுவினர் ரிடிமர் ஆஃப் இஸ்ரேல் என்ற பாடலை பாடி கூட்டத்தை நிறைவு செய்வார்கள். ஆசீர்வாத ஜெபத்தை நாம் எழுபதினின் குழுவர் மூப்பர் கிரேக் ஏ கார்டன் அவர்கள் அளிப்பார்கள்.
My beloved brethren,
என் பிரியமான சகோதரர்களே, ஆவியானவர் என் வார்த்தைகளை வழிநடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒரு பொதுவான ஒரு காரியம் நாம் அனைவரும் பிணைந்திருக்கிறது. நாம் தேவனுடைய ஆசாரிய உத்தவத்தை தரித்து கொள்ளும்படியாகவும் அவர் நாமத்தில் செயலாற்றும்படியாகவும் நமக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு தூய பொறுப்பை பெற்று கொண்டவர்களாய் இருக்கிறோம். நம்மிடம் இருந்து நிறைய எதிர்பார்க்கப்படுகிறது. உபதேசங்கள் உடன்படிக்கையில் பகுதியில் 121 வசனம் 36 நாம் இவ்வாறு படிக்கிறோம். ஆசாரிய உத்தவத்தின் அதிகாரி பரலோகத்தின் வல்லமையோடு பிரிக்க முடியாத இணைக்கப்பட்டுள்ள இப்படிப்பட்ட அற்புதமான கிருபை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பரம்பிதா நமக்கு ஆயத்தப்படுத்திய வைத்திருக்கும் எல்லா மகிமையான எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தகுதி உள்ளவர்களாய் இருப்பது நாம் பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் ஆசாரி உத்தவம் உங்களுடன் கூட வருகிறது. நீங்கள் பரிசுத்த ஸ்தலங்களில் நின்று கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் ஆசாரி உத்தவத்திற்கு ஊர் விளைவுக்கு முன்பாக உங்கள் ஆசாரி உத்தவத்திற்கு தகுதியற்ற இடங்கள் நீங்கள் பங்கு கொண்டு அங்கு இருக்கும் எத்தனைக்கும் போது அதனை விளைவுகளை எண்ணி பார்க்க சற்று உங்களை நினைவுங்கள். நீங்கள் யார் என்பதையும் நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதையும் நினைத்து பாருங்கள். நீங்கள் வாக்குத்தத்தின் பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். நீங்கள் வல்லமை பெற்ற மனிதராயிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். விலையேற்றப்பட்ட கிருபையாக ஆசாரிய உத்தவத்தின் வல்லமை புனிதமான பொறுப்புகளை மாத்திரம் கொண்டு வராமல் பிரீதியோகமான ஆசீர்வாதங்களை நமக்கு மற்றவர்களுக்கு கொண்டு வருகிறது. நாம் இந்த இடத்தில் இருந்தாலும் அதன் வல்லமையை தேடும்படியாக எப்பொழுதும் தகுதியுடையவர்களாய் இருப்போமாக. ஏனெனில் எப்பொழுதும் அதற்கு நாம் தேவையாக வாய்ப்புகள் வரும் என்பதை நாம் அறிவோம். என் நண்பர் ஒருவர் இரண்டாம் உலக மக யுத்தத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது அவருடைய விமானம் தெற்கு பசிபிக் கடலில் சுட்டி விளைத்தப்பட்டது. எரிந்து கொண்டிருந்த அந்த விமானத்தில் இருந்து அவரும் அவருடன் பணி ஆற்றியவர்களும் பாரசூட்டின் உதவியின் தப்பி தாங்கள் மிதுவை படகின் தயார்படுத்தி 3 நாட்கள் அந்த மிதவை படகுகளில் மிகுந்து கொண்டிருந்தார்கள். 3வது நாள் அன்று அவர்கள் மீட்பு கப்பல் என்று அறிந்தார்கள். ஒன்றை கண்டார்கள். அது அவர்களை கடந்து சென்றது. மறுநாள் காலையில் அது அவர்களை மறுபடியும் கடந்து சென்றது. அந்த மீட்பு கப்பல் அந்த பகுதியில் வரும் கடைசி நாள் என்பதை அவர்கள் உணர்ந்த போது அவர்கள் விரக்தி அடைய தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியார் என நண்பரோடு பேசினார். உன்னிடம் ஆசாரிய உத்தவம் உள்ளது. அந்த மீட்பு கப்பலில் உள்ளவர்கள் உங்களை மீட்கும்படியாக கட்டளையிடு. அவர் தாம் எழுதலின்படி செய்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஆசாரிய உத்தவத்தின் வல்லமையினாலும் எங்கள் பக்கமாய் திரும்பி வந்து அழைத்து செல்லுங்கள். சில நிமிடங்களில் அந்த மீட்பு கப்பல் அவர்கள் அருகே வந்தது. அவர்களை கப்பற்றில் ஏறி உதவி செய்தது. தன்னுடைய ஒரு இக்கட்டான நேரத்தில் ஒரு விசுவாசமும் தகுதியும் உள்ள ஒரு ஆசாரிய உத்தவத்தை உடையவர் தம்முடைய ஆசாரிய உத்தவத்தை பயன்படுத்தி நாம் உயரையும் மற்றவர்களையும் உயரையும் காப்பாற்ற ஆசீர்வதித்தார். நாம் இங்கு எப்பொழுதும் நாம் தேவையான நேரங்களை சேவைய நேரங்களும் ஆசீர்வாதத்தின் நேரங்களும் என்பவர்களாக ஆயத்தமாக இருக்க தீர்மானிப்பது இருப்போமாக. இது போது ஆசீர்வாத கூட்டத்தை நாம் முடிக்கும் முன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு தேர்ந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜீகரமான ஆசீர்வாதத்தும் கூட்டமாக இருக்கிறீர்கள்.
Heavenly Father,
Paramapitha,
thou seest thy sons gathered.
உங்களது குமார்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். உமது ஆசாரியத்துவத்தை தாங்கியுள்ளார்கள் அவர்கள். இந்த இரவில் நாங்கள் மிகவும் பெரியமையாக கற்பிக்கப்பட்டுள்ளோம் உங்கள் போதகர்கள், உங்கள் அப்போஸ்தலர்களால். உமது பரிசுத்த ஆவினால் கூட நாங்கள் கற்பிக்கப்பட்டுள்ளோம். தாழ்மையுடன் நாங்கள் நீர் எங்கள் மேல் கருணையுடன் பார்ப்பீர்கள் என்று ஜெபிக்கிறோம். உம்மால் அனைத்தும் கூடும் என்று நாங்கள் அறியோம். உமது வேலை இந்த பூலோகத்தில் முழுவதும் பரவும் பொழுது உமது கையில் நாங்கள் காரியக்காரர்களாக இருக்க உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்களை தயவு செய்து ஆசீர்வதியும் பிதாவே. நாங்கள் உமது
Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்.